SBS தமிழ்.
வணக்கம் SV ராஜதுரை ஐயா.
வணக்கம்.
நீங்கள் ஒரு சிந்தனைவாதி, எழுத்தாளர், மார்க்சியவாதி என்பது பலருக்கு தெரியும். ஆனால் இந்த சிந்தனைகள் எங்கிருந்து பிறந்தது என்பது பலருக்கு தெரியாது. உங்களது குடும்ப பின்னணி, நீங்கள் இந்த மார்க்சிய சிந்தனைக்குள் எப்படி வந்தீர்கள், அந்த விவரங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்வீர்களா?
ஒன்னு, என்னோட குடும்ப பின்னணியில நான் சொல்லணும், எங்க அப்பா வந்து ஒரு உயர்நிலை பள்ளி ஆசிரியரா இருந்தாரு. நாங்க 5 பிள்ளைகள் இருக்கோம் அவருக்கு. அவர் வந்து அப்போ காந்தியவாதி. அவர் அந்த காலத்திலேயே 1953-55 அவர் 56 இருந்தாரு. அப்பவே வந்து காந்தி பொதுநல மன்றம்னு ஒன்னு உருவாக்கி இருந்தாரு. இப்ப தலித்னு சொல்லப்பட பிள்ளைகள்லாம் அன்னைக்கு வந்து ஹரிஜன்ஸ் தான் அங்க அன்னைக்கு அழைக்கப்பட்டு வந்தாங்க. அது ஹரிஜன் ஹாஸ்டல் என்று தான் அது அழைக்கப்பட்டிருக்கணும். ஆனா எங்க அப்பா ஏதோ ஒரு காரணத்தினால அது வேண்டான்னு சொல்லி காந்தி பொதுநல மன்றம்னு அதுக்கு பேர் வச்சு ஒரு 45 மாணவர்கள் அங்க படிக்கிற மாதிரியான ஏற்பாடு செஞ்சிருந்தாரு. ஆனா ஏதோ ஒரு வகையில அவரு பரந்த சிந்தனை உள்ளவர். எங்க அப்பா கிராமத்தை சேர்ந்தவர்னாலும் கூட நகரத்துல வந்து குடியேறி அங்க வீடு வாங்கி இருந்தாரு. என்னுடைய பிறப்புல இருந்து எனக்கு நகர வாழ்க்கை தான், கிராம வாழ்க்கைங்கிறது இருந்தது இல்ல. நான் பிறந்த ஊருங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஜாதியினுடைய ஆதிக்கத்திலேயே இல்ல. ஊரில் இப்ப எப்படி அது மாதிரி இருக்குமோ தெரியல, பல பேர் இருப்பாங்க. அதுலயும் நாங்க இருந்த தெருங்கிறது ரொம்ப ஒரு வித்தியாசமான அலாதியான தெரு. ரெண்டு பெரிய அக்ரஹாரங்களுக்கு இடையில ஒரு பெரிய தெரு இருந்தது. அந்த பக்கம் பிராமணர்கள், அந்த கடைசியில கடைக்குடியிலும் பிராமணர்கள். நடுவுல இருக்கக்கூடிய தெருவுல பல்வேறு ஜாயினர் இருந்தாங்க. வந்து படாறு இடைநிலை சாயர்கள் இருந்தாங்க, ஒன்னியர்கள் இருந்தாங்க, உடையார்கள் இருந்தாங்க, தாழ்த்தப்பட்ட மக்கள் பரையர்கள் இருந்தாங்க, முஸ்லீம்கள் இருந்தாங்க. எங்க ஊர் வந்து திப்பு சுல்தான் ஆட்சியின் கீழ் இருந்தது 3rd மைசூர் யுத்தம் வரைக்கும். அதனால வந்து அங்க வந்து கணிசமான அளவுக்கு உருது பேசக்கூடிய முஸ்லீம்கள் அங்க இருந்தாங்க. பல பேர்த்தோட வந்து பழகுவதற்கான வாய்ப்புங்கிறது எனக்கு இருந்தது. அப்போ எனக்கு இளம் வயதுல இருந்தே என்னை அறியாமலேயே வந்து எல்லா சாதி மக்களும் ஒன்னதான் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஜாதியோட பழகக்கூடிய வாய்ப்பு இருந்தது. எங்க வீட்லயும் எல்லாருமே வருவாங்க. அந்த காலத்துல வந்து இடைநிலை ஜாதியினர் மத்தியிலேயே ஒருத்தர் வீட்டுல போய் இன்னொருத்தர் சாப்பிடுறதுங்கிறது ஒரு பெரிய வரவேற்கத்தக்க அம்சமாக இல்ல. அப்போ அது என்னடா, அவன் வீட்டுல ஏன் போய் சாப்பிட வேண்டிய அப்படிதான் ஒரு சூழல் அப்பதான் இருந்தது. ஆனா அந்த டயத்துல எங்க வீட்டுல வந்து ஒப்பீட்டு நோக்கில வந்து ஒரு முன்னேற்றமான ஒரு கண்ணோட்டத்தை கொண்டிருந்த குடும்பமா இருந்தது. என்னுடைய வாழ்க்கை சூழலும், நான் வாழ்ந்த தெருவும், நான் வந்து பள்ளியும் அப்படிதான் வந்து இருந்தது. அப்போ பள்ளியில் இருக்கும் அப்போ உங்ககிட்ட பிராமண ஆதிக்கம்ங்கிறது ஏதோ ஒரு வகையில் இருந்தது. பெரிய நிலச்சுவாண்டர்களா இருந்தா கொஞ்சம் பேர் நிலவுடன் கூட கல்வி சார்ந்தவர்கள் பூராமே, அது வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், இந்த மாதிரி உத்தியோகஸ்தர்கள் எல்லாருமே வந்து பிராமணர்கள் ஆகும். அவரோட பிராமண ஆதிக்க மனப்பான்மைங்கிறதும் ஒன்று இருந்தது. நான் வந்து எல்லாருமே ஒண்ணு அப்படின்னு வந்து நான் நினைச்சிட்டு நான் வாழ்ந்து வந்த சூழலுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்து ஒரு முற்றிலும் எதிரானதாகவும் முரணானதாகவும் இருந்தது. அப்ப இயல்பாகவே என்னுடைய மத்தியில வந்து அந்த பிராமண எதிர்ப்பு, இதுக்கும் வந்து எனக்கு ஏராளமான பிராமண நண்பர்கள் இருந்தாங்க. என்னுடைய ஆசிரியர்களையும் நல்ல பிராமண ஆசிரியர்களும் இருந்தாங்க. அப்படியும் மீறி இந்த ஒரு உயர்சாதிய மனப்பான்மை என்பது வந்து எனக்கு கடுகளும் எனக்கு பிடிக்கல. அதே போல என்னுடைய சொந்த சாதியிலுமே கிராமத்துக்கு போனோம்னா அவங்க கீழே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து இழிவு பண்றது, மோசம் நடத்துறது என்பதும் எனக்கு உடன்பாடு இல்லாதனால கிராம வாழ்க்கை என்பதையும், இது விடுமுறை காலத்துல கூட வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் போய் கிராமத்தில் இருக்கு என்பதையும் நான் வந்து அறவே விருப்பேன். அப்ப இயல்பாகவே என்னுடைய மனசுல வந்துட்டு ஒரு ஜாதி மத வேதமற்ற மனப்பான்மை ஒரு சூழல் எனக்கு வந்து ஏற்பட்டது. அப்ப அந்த மாதிரி சூழல்ல ஒரு ஜாதி எதிர்ப்பு, நம்ம எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவத்தை அன்னைக்கு எங்க ஊர்ல அப்ப வந்து கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது பெருசா இல்ல, ஏதோ ஒன்னு ரெண்டு பேர் விரல் விட்டு என்னப்படியவர்களா இருப்பாங்க. இந்த மாதிரியான ஓரளவுக்கு முற்போக்கான கருத்து சொல்லக்கூடியவங்கிறது அன்னைக்கு என்னோட ஊரை பொறுத்த வரைக்கும் திராவிட கழகத்தை சேர்ந்தவங்களும் திமுகவும் இருக்கு. திமுக 1949 இருந்தது பிறந்தது. நான் வந்து 1940 பிறந்தேன். முதல்ல வந்து நான் திமுக அப்ப வந்து நெடுஞ்செழியனுடைய பேச்சுதான் முதல்ல கேட்டேன். திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்னு சொன்னா நெடுஞ்செழியன். இப்ப வந்து 48 திமுக பெரியல. பிறகு 1952 12 வயசுனாலே எனக்கு நல்லா ஓரளவுக்கு எனக்கு வளர்ச்சி உண்டு. இப்ப ஏன்னா 1947 முதல் சுதந்திர நாளை வந்து கொண்டாடினதெல்லாம் எப்படி கொண்டாடணுங்கிறதெல்லாம் எனக்கு வந்து நல்ல நினைவுல இருக்கு. ஏன்னா எங்க அப்பா காந்திவாதிங்கிறனால வீட்டுல எல்லாரும் ராட்டு நோக்கணும். தாயை நாங்க ராட்டை நோக்கணும், நானும் அம்மாவை ராட்டை நோக்கணும். ராட்டை நூத்து இந்த நூலை கொண்டு போய் ஒரு கதர்கடையில கொடுத்து அந்த நூல்ல இருந்து நெய்யப்பட்ட துணியில தான் எங்க அப்பா வந்து ஜிப்பாவும் வேட்டியும் அணிவார். அந்த அளவுக்கு ஒரு காந்தி மேல ஒரு பட்டு அவருக்கு இருந்தது. ஆனா அதே நேரத்துல எங்களுடைய கருத்தையும் சுதந்திரமா வந்து அலோவ் பண்ணுவாரு. அப்ப அதனால நானும் என்னன்னா எனக்கு ரொம்ப விருப்பமாவே இருந்தது, ஆட்டு நோக்கிறது ரொம்ப இருந்தது. அதே நேரத்துல இந்த பிராமண ஆதிக்கத்துக்காக இந்த இவருடைய கருத்துக்கள் என்ன ரொம்ப ஈர்த்தது. அப்ப 1952 இங்க அந்த விடுதலை அடைஞ்சதுக்கு பிறகு நடந்த முதல் பொது தேர்தல் நடக்குது. அப்ப நிறைய வந்து எங்க ஊர்ல வந்து காங்கிரஸ்காருக்கு எதிராக வந்து ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு ஆதரிச்சு திராவிட கழக சார்ல பெரியார் எம்ஆர் அதெல்லாம் வந்தாங்க. அப்புறம் நிறைய திமுக ஆட்கள்லாம் வந்தாங்க. அவங்க பேச்செல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். அன்னைக்கு திமுகங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு கட்சி. அது கூட சொல்லுவாங்க, இப்ப நான் அவங்களோட போய் சேர்ந்தா எங்க உறவினர்கள்லாம் சொல்லுவாங்க, என்னடா நீ போய் வந்து பறையனோடும் நாசனோடும் போய் சேர்ந்திருக்க அப்படின்னு திட்டுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் வெளிமண்ணில் இருக்கக்கூடிய மக்களுடைய கட்சியாக தான் அது இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப ஈர்க்கப்பட்டு அப்புறம் அவங்களுடைய புத்தகங்கள்லாம் நான் வந்து வாங்கி படிப்பேன். அவங்க ஏராளமான சஞ்சிகைகள் அவங்க நடத்துவாங்க. அன்னைக்கு இருந்த திமுக தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு பத்திரிகை வச்சிருப்பாங்க. நம்ம நாடு இங்க ஒரு திமுக நடக்கணும், அது போர்வாளம் நடத்துவாங்க, கிளர்ச்சின்னு ஒருத்தர் நடத்துவாரு, பொன்னின்னு ஒரு பத்திரிகை இருக்கும், கருணாநிதி வந்து முரசொலின்னு ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தாரு. அதுல எங்களுக்கு பல விதமான கருத்துக்கள் இருந்து திமுகனுடைய கருத்துக்கள்ல நிறைய வந்து உங்களுக்கு ரூசாவை பத்தி சொல்லுவாங்க, இங்கர்சாலை பத்தி சொல்லுவாங்க, பெர்னாட்ஷா பத்தி சொல்லுவாங்க. அப்ப எனக்கு ஒரு உலக அறிவு என்பது வந்து அவங்க மூலமா தான் எனக்கு வந்து வந்தது. அதே நேரத்தில் நான் கேட்டேன்னா விடுதலை அடைஞ்சதுக்கு பிறகு ஒரு விதத்துல தேசிய விடுதலைக்கு தாக்கத்துல நல்ல அறிவு வளர்ச்சி பணிகளும் மேற்கொள்ளப்பட்டன. அது குறிப்பா வந்து காமராஜர் பேர்ல 55-56 பிறகு பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து பொது நூலகங்கள்லாம் வந்து திறக்கப்பட்டது. அப்போ வந்து ஒரு மாதிரி எல்லாரும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் வந்து கல்வி அறிவு பெறணுங்கிறதுல வந்து காமராஜர் கொஞ்சம் நிறைய அக்கறை இருந்தது. அதனாலதான் பெரியாரை வந்து அவர் ரொம்ப தொடர்ந்து வந்து அவரை ஆதரிச்சு வந்தார். இப்ப அவர் காலத்துல பொது நூலகங்கள் வந்து வர்றது, பள்ளிக்கு மாணவர்களை அழைக்கிறது கல்விக்கு ஒரு ஊக்க மாதிரி வந்து அவர் தான் வந்து மதிய உணவு திட்டம் எல்லாம் வந்து கொண்டு வந்தாரு. வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் கூட பள்ளிகள் ஏற்படுங்கிறதுக்காக ஓராசிரியர் பள்ளின்னு ஒண்ணு உருவாக்குனாரு. ஒரு ஆசிரியர் தான் அவர் 1வது வகுப்புல 5வது வகுப்பு வரைக்கும் அவர் தான் வந்து கற்பிப்பாரு. அந்த மாதிரியான முயற்சிகள்லாம் நடந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் நான் வளர்ந்த போதுதான் எனக்கு இந்த திமுக மேலேயும் திக மேலேயும் கொஞ்சம் ரொம்பவும் ஆர்வம் வந்தது. உண்மையில பாத்தீங்கன்னா கம்யூனிசம்னா என்ன, அது இந்த ஸ்டாலின்னா யாரு, லெனின்னா யாரு, மார்க்ஸ்னா யாரு, இந்த மாதிரியான விஷயங்கள் கூட வந்து அந்த திமுக திக ஏடுகள் தான் நான் முதல்ல வந்து கற்றுக்கொண்டேன் நான்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் எழுத்தாளர், சிந்தனையாளர், பேச்சாளர், அரசியல்வாதி, முன்னாள் பேராசிரியர் SV ராஜதுரை அவர்கள். உங்கள் பெற்றோருக்கு 5 குழந்தைகள் என்று சொல்லியிருந்தீர்கள். ஆனால் ஒரே சூழலில் வாழ்ந்திருந்தாலும் 5 பேரில் ஒருவர் நீங்கள் மட்டும்தான் இப்படியான மார்க்சிய சிந்தனைகளோடு செயற்படுவது மட்டுமல்ல, அதை மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும் என்று எழுதி வருவது நீங்கள் ஒருவர் மட்டும்தான் குடும்பத்தில், அப்படியா?
இல்ல, ஏன்னா எங்க அண்ணனுக்கு அந்த ஆர்வமே கிடையாது, என் தம்பிக்கு அந்த அளவுக்கு ஓரளவுக்கு ஆர்வம் தான். ஆனா என் தம்பிக்கு வந்து எம் மாதிரியான படிப்புல ஆர்வம் இல்லாம கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு வகையில இடதுசாரி மனம் பண்புள்ளவனாவும் இருந்தான், இறந்து போயிட்டான். உண்மையில எமர்ஜென்சி காலத்துல வந்து அவன் வந்து சித்திரவதை கூட ஆளா இருக்கான். நான் கூட அந்த மாதிரியான கடுமையான சித்திரவதைக்கு ஆளாகல. நாங்க அப்ப வந்து அந்த நக்சலைட் இயக்கத்தை ஆதரிச்சோம் அப்படிங்கறதுக்காக கொண்டுட்டு போய் என் தம்பியை தான் ரொம்ப கடுமையான முறையில், நான் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் படிப்பும் ஆங்கிலமும் பேசுறதுனாலயும் அவங்களையே மடக்கிற மாதிரி திருப்பி கேள்வியும் கேட்கறதுனால நான் தப்பிச்சேன். எனக்கும் ஓரளவுக்கு சின்ன சத்திரவதிகள் இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது. என் தம்பி ரொம்ப கொடூரமான சித்திரவதை, அதுல அவனுக்கு வந்து சிறுநீரகமே அப்பிருந்து பாதிக்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் நாளடைவுல அப்புறம் கொஞ்ச நாள் ரொம்ப நாள் இருந்தான், இருந்ததுக்கப்புறம் இறந்து போட்டான்னு வச்சுங்க. அவனுக்கு அந்த ஆர்வம் இருந்தது. நாங்க 2 பேர் இருந்தோம். அப்புறம் என்னுடைய இறந்து போன தங்கை அவருடைய பிள்ளையதான் நான் வளர்ப்பு பையனா நானு எடுத்து வச்சிருந்தேன். அவளுக்கு கொஞ்சம் அரசியல் ஆர்வம் வந்தது. அந்த காலத்துல நக்சலேட்ட இயக்கத்தை வந்து தொடக்க காலத்துல அதுல ஒரு முன்னணியில் இருந்த சில தோழர்களுடைய குடும்பங்களுக்கு எல்லாம் என் தங்க வந்து ஆதரவு எல்லாம் கொடுத்துருக்குறான் அப்ப. பட் அவளும் ஒரு தற்கொலை செஞ்சு இறந்து போயிட்டா. அதனால அவளுடைய பின்னால் 81 இறந்து போயிட்டா. அவளுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்னு என்னால இப்ப சொல்ல முடியாது. அவ அரசியல் ரீதியா வந்திருப்பாளா என்னன்னு சொல்ல முடியாது. ஆனா ஏதோ ஒரு வகையில் எங்க 3 பேருக்கும் ஓரளவுக்கு அரசியல் வந்து, எங்க அம்மா வந்து கடைசி வரைக்கும் திமுக ஆதரவாளர் இருந்தாங்க. 88 இறந்து போனாங்க, 1988. அவங்க கடைசி வரைக்கும் திமுக ஆதரவாளரா இருந்தாங்க. எங்க அப்பா வந்து கடைசி வரைக்கும் அந்த காந்திவாதியாவே இருந்து ஒரு 1956 இறந்து போயிட்டாரு. மற்றபடி அரசியல் தன்மை அற்றவர்கள்னு பார்த்தோம்னா அது இப்ப என்னுடைய கடைசி தங்கி இருக்கு. அவளும் வந்து போனா ஏதாவது வந்து பேசிட்டு இருப்பாரு, திமுக பத்தி, அண்ணா திமுக பத்தி, நாட்டு நடக்கிற அக்கிரமங்களை பத்தி பேசுவா. அதனால வந்து எங்க அண்ணன் தான் சுத்தமா ஒரு அது என்னமோ ஒரு எந்த விதமான ஈடுபாடு இல்லை. ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு அரசியல்ல வந்து ஈடுபாடு உள்ளவர்களா இருந்தோம். ஆனா ஒரு பெரிய முழுக்க வந்து ஒரு கோட்பாட்டு ரீதியா அவரு இந்த பெரியாருடைய கொள்கையிலேயோ அந்த மார்க்சிய கொள்கையிலேயே ஏற்றுக்கொண்ட ஆளுங்கிறது எங்களுடைய குடும்பத்தை நான் வருத்தம் தான்.
இந்த பெரியார் சிந்தனைகள் உங்களுக்கு நீங்களாகவே வளர்த்து கொண்டது என்று சொல்கிறீர்கள் அப்படியா?
ஆமா, அது முதல்ல இயல்பா இருந்தது. ஆனா நான் வந்து அந்த அந்த இயக்கத்துல நான் வந்தேன். அப்புறம் திமுகவுல ரொம்ப நெருக்கமான ஆளா இருந்தேன். எங்க வீட்டுல வந்து தங்காத தலைவர்கள்ங்கிறது யாரும் இல்லை. ஏன்னா எங்க அப்பா இறந்து போனதுக்கு பிறகு நான் ரொம்ப இளம் வயதுல இருந்து எனக்கு நிறைய திமுக இருந்தேன். அப்ப ரொம்ப ஏழை கட்சியா இருந்ததுனால உதாரணத்துக்கு பார்த்தா எங்க ஊர்ல வந்து திமுக கூட்டத்துக்கு வந்து பேசுறவங்கன்னா அந்த காலத்துல லாட்சிகள் கிடையாது. வசதி உள்ள திமுக காரங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நாங்களும் பெரிய வசதி இல்லை. ஏன்னா எங்க அப்பா இறந்து போனதுக்கு பிறகு எங்க வீட்டுல வந்து வருமானமும் ரொம்ப குறைவு. நானும் வந்து அங்க எங்கேயாவது சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு கொஞ்சம் பணம் செஞ்சுட்டு இருந்தேன். எங்க அப்பா வச்சிருந்த சேமிப்ப ஏதோ வந்து ஒரு வட்டிக்கு போட்டு எங்க அம்மா வந்து வாழ்க்கை எடுத்தாங்க. எங்க அண்ணன் வந்து ஸ்கூல்ல போய் ஒரு கிளர்க்க வந்து வேலை செஞ்சு வந்துட்டு இருந்தாரு. அந்த டயத்துல இந்த ஒரு ஏதோ வந்தாங்கன்னா எல்லாம் எங்க வீட்டுல நெடுஞ்செழியன் தங்கியிருக்காரு, சத்தியான தங்கியிருக்காங்க, அன்புடன் தங்கியிருக்காரு, என்ன நடராஜன் தங்கியிருக்காரு, மதியழகன் இவங்க எல்லாம் எல்லாருமே வந்து தங்கியிருப்பாங்க. அது மாதிரி எங்க குடும்பம் முழுக்கமே எனக்கு பழக்கம். அப்ப அந்த காலத்துல வந்துட்டு திமுகவில் மிகப்பெரிய பேச்சாளரா கோவை மாவட்டத்தில் இருந்த ஒருத்தர் கோவை செழியன். அவர் வந்து என்னுடைய நெருக்கமான உறவினர். அப்ப அவர் இயல்பா வருவாரு. அப்ப அவர் மூலமா எல்லாருமே எங்க வீட்டுக்கு வந்துட்டு வருவாங்க. அப்ப அந்த அளவுக்கு எனக்கு திமுகவோட நெருக்கமான பிணைப்பு இருந்தது. அதுக்கு பிறகு 1960 நான் என்னுடைய குடும்பம் முழுவதும் ஊட்டிக்கு வந்து சேர்ந்தது. ஏன்னா நான் வந்து 19 எனக்கு அரசு பணி கிடைச்சி நான் அங்க வந்துட்டேன். அப்ப குடும்பம் முழுவதும் அங்க கொண்டு போயிட்டேன். அப்ப கூட வந்து அன்பழகன் நெடுஞ்செழியன்னு எல்லாம் அவங்க தங்கியிருக்காங்க. அப்புறம் கண்ணதாசன் வந்து தங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் கண்ணதாசனோட வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். ராஜதுறைன்னு ஒரு அமைச்சர் இருந்தார், ஜெயவர்தன அமைச்சர். அவர் வந்து அப்ப கண்ணதாசன் நெருக்கமான நண்பர், ஒரு திமுக அண்ணதாசன் அப்ப இருந்தாரு. அவரோட இவரும் வந்திருந்தாரு. அவங்களோட சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படம் எல்லாம் என்ன எங்கிட்ட இருக்கு 1960. அப்புறம் சம்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர். சம்பத் வந்து இந்த ஒரு மாதிரி சோவியத் யூனியனுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு சோவியத் யூனியன் பத்தி எங்களுக்கு சொன்னாரு. இதற்கு இடையிலேயே நான் நிறைய அந்த நாவல்கள்லாம் வாசிப்பேன். வீரம் விளைந்தது, அது இது, இந்த மாதிரி நாவல்கள்லாம் வாசிக்கும் போது எனக்கு ஒரு சோவியத் யூனியன் கம்யூனிஸ்ட் மேல ஒரு ஈர்ப்பு இருந்தது. அந்த ஈர்ப்பு சோவியத் மேலேயும் சோசியலிச நாடு மேலும் ஈர்ப்பு இருக்கிறதுக்கு திமுகவும் திராவிட கழகமுமே காரணமா இருந்தது. ஏன்னா அவங்க எப்பவுமே இந்த நாடுகளை வந்து அவங்க பூழ்ந்து தான் எழுதிட்டு இருப்பாங்க. பெரியார் இயக்கத்தை விட திமுக ரொம்ப குறைஞ்ச அளவுக்கு தான் சொன்னாலும் கூட ஏதோ அதை பத்தி எல்லாம் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப நமக்கு அந்த ஸ்டாலின்னா அல்லது லெனினோ மார்க்சோ ரொம்ப பெருமைக்குரியவர்களாக போற்றுதலுக்குரியவர்களாக தான் எங்களுக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு மனப்பதிவுகள் ஏற்பட்டிருந்தது. அப்புறம் இந்த சம்பத் வந்து சோவியத் யூனியன் போயிட்டு வந்து சோவியத் யூனியன் நடக்கூடிய அது விரும்பினால் பிரிந்து போகும் சுய நிர்ணய உரிமையுடைய கூட்டாட்சி அப்படின்னு சொல்லும் போது அதுதான் இந்தியாவுக்கு பொருத்தமானதுன்னு நான் நினைச்சேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு தமிழ் உணர்வு, திராவிட உணர்வு இருந்தாலும் கூட ஒரு பரந்த இந்தியாங்கிறது ஒண்ணு நமக்கு நல்லதுன்னு நினைச்சேன். ஏன்னா இப்படி இருந்தாலும் பின்னால ஒரு சோசியலிசம் கட்டும் போது ஒரு பெரிய அளவிலான ஒரு நாடு இருக்கிறதா ஒரு சோசியலிசம் கட்டுவதற்கு பொருளாதார ரீதியாக பண்பாட்டு ரீதியாக அரசு ரீதியா உதவும் அப்படின்னு நான் நினைச்சேன். அப்ப இந்தியாவுக்கு அதை பொறுத்தப்போ சம்பத் சொன்னது சோவியத்தின் மேல இன்னும் பெரிய எனக்கு ஈர்ப்பு வந்து கொண்டு போயிருச்சு. ஏன்னா முழுக்க வந்து வடக்கு அந்த ஆதிக்கத்துக்கு உட்பட்டிருப்பதற்கு தனியா பிரிஞ்சு போறதுக்கும் இடையில ஒரு நல்ல வந்து விரும்பினால் பிரிந்து போகும் உரிமையுடைய கூட்டாட்சி, அதுல வந்து எல்லாருக்கும் ஒரு சம உரிமை உள்ள ஒரு கூட்டாட்சிங்கிற மாதிரி அது கோட்பாட்டு அளவில் அது ரியாலிட்டி எப்படி சோவியத் இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனா அது எனக்கு ரொம்ப உகந்ததுதான். அந்த சம்பத்துக்குமே நான் வந்து போயிருந்தேன். அப்ப சம்பத்துக்கும் அப்புறம் திமுக தலைமைக்கும் ஒரு பெரிய விரிசல் ஏற்பட்டு சம்பத் வெளியில வந்துட்டாரு. வெளியில வந்த போது நாங்க அவரோட வெளியில வந்தோம். வெளியில வந்து அப்புறம் அவருடைய பின்னால கொஞ்ச நாள் ஒரு வருஷமா அப்போ இருந்தோம். 22 பின்னால ஒரு காங்கிரஸ்ல சேர்ந்த போது எங்களுக்கு ஏன்னா தொடக்க காலத்துல இருந்தே நான் ஒரு காங்கிரஸ் பக்கம் நாங்க போகாதவங்க இருந்தனால அப்படியே விலகி இருந்தேன். ஆனா வந்து சம்பத் வந்து ஏற்கனவே என்னுடைய படிப்பு திமுக திராவிட இயக்கத்தின் மூலமாக வந்து எனக்கு சோசியல் ஆசிரியரை பற்றி அது குறைஞ்சபட்சம் மேலோட்டமாவது வந்து அறிவு. அதுக்கப்புறம் இந்த சம்பத்து வந்து சோவியத் யூனியனை பற்றி வந்து விரிவாக சொன்னப்பட்ட விஷயங்கள், அதுக்கிடையில வந்து நான் வந்து படித்த புத்தகங்கள், அதுக்கிடையில வந்து என்னுடைய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து என்னுடைய உறவினர்கள் மிக நெருக்கமான குடும்ப நண்பர்கள் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதன் ஊட்டியில இருக்க காலத்துல வருவாங்க, எங்களோட தங்கியிருப்பாங்க. அப்ப சோவியத் யூனியன் அப்ப சீனா 1960-61 இருந்து சீனாவுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இடையில ரெண்டு கட்சிகளுக்கு இடையில ஏற்பட்ட கருத்து மோதல்கள் என்ன காரணம், அவங்க எப்படி விஷயத்த பாக்குறாங்க, இவங்க எப்படி விஷயத்த பாக்குறாங்கிறதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அப்ப ஏறக்குறைய நான் 62 பக்கமே அதுல ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி பக்கமாக நான் வந்துட்டேன்.
ஆனால் நீங்கள் அதில் நீண்ட நாள் நிலைக்கவில்லை இல்லையா? கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து கூட நீங்கள் விரைவில் விலகிவிட்டீர்கள் இல்லையா?
65 வந்து 61 கம்யூனிஸ்ட் கட்சி பிளந்து போயிட்டது. அப்ப சிபிஐ சிபிஎம்னா தனியா வந்து பிரிஞ்சு போயிட்டது. ஆனா நான் சிபிஎம்ல தான் உறுப்பினரா வந்து சேர்ந்தேன். சேர்ந்த உடனே என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சாதாரணமா வந்து புதுசா மதம் மாறினவன் வந்து பழைய மதத்தை வந்து கடுமையா வந்து திட்டுற மாதிரி திமுக திராவிட கழகம் என்பதை முற்றிலுமா நான் வந்து அப்ப வெறுக்க ஆரம்பிச்சிருந்தேன். ஆனா பெரியார் ஒருத்தர் மாத்திரம் எப்பவுமே என்னுடைய நினைவுல இருந்துட்டே இருப்பாரு. ஏன்னா அவருடைய அந்த பெண்ணடிமைத்தன ஒழிப்பு, அவருடைய ஜாதி ஒழிப்பு, இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் வந்து நிறைய வந்து ரெண்டாவது நிறைய அவங்களுடைய பத்திரிகையில தான் நிறைய விஷயங்களே பெர்னார்ட் ஷாவை பத்தி, கம்யூனிஸ்டை பத்தி, அப்புறம் என்ட்ரஸாலை பத்தி, ஜான் மெஜிலே பத்தி, இந்த மாதிரி பிரெஞ்சு சிந்தனை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அந்த காலத்திலயே அவங்க நிறைய கம்யூனிஸ்டை பத்தி, ரஷ்யாவை பத்தி, அங்க நடக்கிறத பத்தி எல்லாம் நிறைய எழுதுவாங்க. அது மேல மாத்திரம் ஓரளவுக்கு பட்டு இருந்தது. ஆனா இங்க வந்த உடனே அது பெரியார் ஒருத்தர் தவிர மற்ற மேலையெல்லாம் ஒரு வெறுப்பும் எனக்கு ஏற்பட்டது மாத்திரம் இல்லாம அவங்களுடைய ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை பற்றி ஏற்றுக்கொள்ளாத நிலையெல்லாம் இருந்தேன். அப்ப நம்ம ஒரு இங்க வந்துட்டோம், இந்த மாசம் என்ன சொல்றது, கிளாஸ் ஸ்ட்ரகிள் கிளாஸ் ஸ்ட்ரகிள் கிளாஸ் ஸ்ட்ரகிள் நம்ம சொல்லிட்டே இருக்கோம். இந்த கிளாஸ் ஸ்ட்ரகிள் கிளாஸ் ஸ்ட்ரகிள் சொல்றதே வச்சுக்கிட்டேதான் நம்ம பாத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில இயக்கத்துல இருந்தனால ஒன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முழுக்க முழுக்க மாஸ்கோ சொல்றதான் கேட்டுட்டு இருந்தது, இல்லைன்னா வந்து சைனா சொல்றதான் வந்து கேட்டு இருந்தது பிரிஞ்சு போனதுக்கு பிறகு. அப்ப நமக்கு என்பதும் ஒரு சுயமான சிந்தனைங்கிறது இல்ல. அப்ப ரியாலிட்டியில நம்ம வந்து அங்க போய் பார்க்கும்போது அங்க மாதிரி இங்க வர்க்க போராட்டத்தை நடத்துறதுக்கு முடியாது. இங்க வந்து கிளாஸ் இருக்கு. இப்ப நானே சிபிஎம்ல இருந்து வெளியேற்றப்பட்டது பிறகு கொஞ்ச நாள் வந்து நக்கரிட்டத்துல இருக்கும்போது கிராமத்துல போய் அந்த வேலையெல்லாம் செய்யும் போது கூட, கிராமத்துல போனா நீங்க எங்க தங்குவீங்க, நீங்க வந்து பட்டம் உங்களுக்கு உடனடியாக அங்க இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள் போய்தான் நீங்க தங்க வேண்டியது இருக்கும். அவங்களோட தான் முதல்ல வந்து வேலை செய்ய வேண்டியது இருக்கும். ஆனா அங்க போனேன்னா தனியா உடனடியாக நீங்க வந்து அடையாளம் காணப்படுவீங்க. ஏன்னா கிராமங்கள்லாம் வந்து அவங்க வரக்கூடிய பயிர் என்பது சரி, அங்க இருக்கக்கூடிய ஏழைகளும் இருக்கக்கூடிய இடைநிலை சாதியில் இருக்கக்கூடிய ஏழைகளும் ஒன்னாவே இருக்கிறதே இல்லை. பல நேரங்கள்ல நான் வந்து கசப்பா வந்து பார்த்திருக்கேன், கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கக்கூடிய இடைநிலை சாதியை சேர்ந்தவர்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்த மற்ற உறுப்பினர்களை போல அந்த அளவுக்கான ஒரு காழ்ப்பு வந்து கட்டலன்னு கூட அவங்களுக்கு வீட்டுக்கெல்லாம் வரும்போது அதே கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தாழ்த்தப்பட்டவர்கள்லாம் வந்து நிறுத்தி வச்சுதான் பேசுறத பாத்திருக்கேன். ஏன்னா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு வந்து பயந்துட்டு. அப்ப குடும்பத்திலேயே நீங்க வந்து ஒரு மாற்றத்தை, நீங்க ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலயே நீங்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாம, குடும்பத்தையே நீங்க ஜனநாயகத்தன்மையை வந்துட்டு ஆக்காம நீங்க வர்க்க போராட்டத்தை பத்தி நடத்த முடியாது நான் நினைச்சேன்.
இந்த உரையாடலை மீண்டும் தொடர்வோம் ஐயா.
சரி.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.